நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பின் இன்றைய இந்திய தமிழக செய்திகளின் பொன்னணியை தயாரித்து வழங்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக முதல்வர். திமுக அதிமுக இடையே தொடரும் காரசார விவாதம். 2047 வளர்ந்த பாரதம் என்ற தலைப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் நிர்வாகக்குழு கூட்டம் கடந்த மே 24 அன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய ஒவ்வொரு மாநிலமும் மாவட்டமும் கிராமமும் 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதை நோக்கி பாடுபட வேண்டும் என்ற செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதி பகிர்வை வழங்குவதில்லை என கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அக்கூட்டத்தில் பங்கேற்றது தமிழகத்தில் அரசியல் விவாதங்களை உருவாக்கியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். திமுக அதிமுக இடையேயான மறைமுக கூட்டும் பேர அரசியலும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் அதிமுக பாஜக இடையே தேர்தல் கூட்டணி ஏற்பட்ட நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசாங்கம் பங்கேற்றது பற்றிய காட்டமான விமர்சனங்களை அதிமுக கூர்மைப்படுத்தியிருக்கிறது. இக்கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றது குறித்து எக்ஸ் தளத்தில் விமர்சித்துள்ள தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஏதோ டெல்லிக்கு போய் 1000 கோடிகள் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வந்த ரேஞ்சுக்கு பில்டப் செய்கிறீர்களே, உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த 1000 கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையான தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில்தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள், அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே என விமர்சித்துள்ளார். அதிமுக தாவைக்காவின் விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் திமுக கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரே மாதிரியான நாக்பூர் ஸ்கிரிப்டை வைத்து விஜயும் பழனிசாமியும் மாறி மாறி நாக்கு வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கார்கள் மாறி மாறி சென்று சாமி படத்தின் பெருமாள் பிச்சையே மிஞ்சிவிட்டார் பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட எத்தனையோ ஸ்கோப் இருக்க பயோஸ்கோப் காட்டிக் கொண்டிருக்கிறார் சுனாபானா எடப்பாடி பழனிசாமி. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்கிறேன் என சொல்லிவிட்டு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களை போல கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன் என சொல்லிவிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போனவர் அல்ல எங்கள் முதல்வர் என திமுக தரப்பு அறிக்கையில் RS பாரதி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது அரசியல் விவாதமாக மாறியது போலவே பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காதது புதுச்சேரி அரசியலில் விவாதங்களையும் அக்கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியினையும் எழுப்பியுள்ளது. சென்னை அடையார் ஆற்றங்கரை பகுதியில் வீடுகள் இடிப்பு, நடவடிக்கையும் எதிர்ப்பும். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் வீடுகள் கட்டடங்களை இடிக்கும் பணி பொதுமக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தீவிரமாக நடந்து வருகிறது. இதில் காயிதே மில்லத் நகர், தாய் மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், MGR நகர் ஆகிய பகுதிகளில் வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அடையாறு ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள தமிழக அரசு அடையாறு நதியை சீரமைக்க தமிழ்நாடு அரசின் புதிய நிறுவனமான சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் மூலம் 1500 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை செயல்படுத்த நடப்பு ஆண்டில் தமிழக அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடையாறு நதியை முழுவதுமாக புனரமைத்து கரையோரம் உள்ள பகுதிகளில் கழிவுநீர் கலப்பதை அறவே தடுத்து நீர் வாழ் உயிரினங்கள் வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டுமென்றால் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கவும் கரையோரம் உள்ள குடியிருப்புகளை மறுகுடியமர்வு செய்வது அவசியம் என கூறியிருக்கிறது அரசு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் தைலாவரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம் மற்றும் நாவலூர் ஆகிய இடங்களில் 390 சதுரடியில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு வெளியேற்றப்படும் மக்களின் நிலை, பள்ளி குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியை மே 17 அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி எழுப்பியிருக்கிறார். இந்நடவடிக்கை தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், அடையாறு ஆற்றை ஆக்கிரமித்து கட்டியிருக்கும் காசா கிராண்ட் மற்றும் மாதா பொறியியல் கல்லூரி கட்டிடங்களை இடிக்க தமிழக அரசுக்கு தயக்கம் ஏன், ஏழைகளுக்கு எதிராக புல்டோசர்களை நிறுத்தும் அரசு பணக்காரர்களை கண்டால் பதுங்கி கிடப்பது ஏன் என வினவியிருக்கிறார். மக்கள் ஆக்கிரமித்து விட்டதாக கூறும் அரசு பள்ளிக்கரணை ஏரியை குப்பைமேடாக்கியது யார் என சொல்லுமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அனகாபுத்தூர் மக்களின் பிரச்சனைகளை தலைமை செயலாளரிடம் எடுத்து கூறியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சுமார் 50 ஆண்டுகளாக மக்கள் வசித்து வரும் பகுதிகளை நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் என கூறுவதாக மக்கள் தெரிவிக்கும் நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பெயரில் இடிக்கும் பணி நடப்பதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய தலைவர் உட்பட பலர் சுட்டுக் கொலை. சத்தீஸ்கரில் சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளர் நம்பல்லா கேசவராவ் என்ற பசவராஜு உட்பட 27 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாக கடந்த வாரம் சத்தீஸ்கர் காவல்துறை அறிவித்திருந்தது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நக்சலிசத்தை ஒழிப்பதற்கான போராட்டத்தில் ஒரு வரலாற்று சாதனை. சத்தீஸ்கரின் நாராயண்பூரில் நடந்த நடவடிக்கையில் சிபிஐ மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர், நக்சல் இயக்கத்தின் உயர்மட்ட தலைவர் மற்றும் முதுகெலும்பான நம்பல்லா கேசவராவ் என்ற பசவராஜ் உட்பட 27 பயங்கரமான மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் கொன்றுள்ளனர் என அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தைச் சேர்ந்த பசவராஜு, ககன்னா, பிஆர் டாடா, பிரகாஷ், கிருஷ்ணா, தரப்பு, நரசிங் ரெட்டி என பல பெயர்கள் மூலம் அறியப்படுகிறார். 1970களில் நக்சல் அமைப்பில் இணைந்த அவர் பிடெக் கல்வி பயின்றவர். கடந்த 2018 மாவோயிஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளரானார். மாவோயிஸ்ட் அமைப்பில் அரசியல் முதல் ராணுவ ரீதியிலான செயல்பாடுகள் வரை பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அவரது உடலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சொந்த கிராமத்துக்கு எடுத்துச் செல்ல அவரது உறவினர்கள் அனுமதி கோரியிருந்த போதிலும் உடலை பெற முறையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என சத்தீஸ்கரிலேயே உடல் எரிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்டுகள் மீதான அழித்துழிப்பு நடவடிக்கையை ஒன்றிய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் உடனடியாக கைவிட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அரசியல் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்துவதாக கூட்டறிக்கை வெளியிட்டுள்ள சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல், விசிக ஆகிய கட்சிகள் இது எல்லாவற்றையும் விட மலையில் உள்ள வளங்களை தனியாருக்கு கொடுப்பதை உடனடியாக ஒன்றிய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறது. ஆவணங்களற்ற குடியேறிகள் என அடையாளப்படுத்தப்பட்ட வங்கதேசிகளை நாடு கடத்தியுள்ள இந்தியா. வங்கதேசத்தை சேர்ந்த சுமார் 160 ஆவணங்களற்ற குடியேறிகளை இந்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. கடந்த 25 வங்கதேசத்திற்கே அவர்களை திருப்பி அனுப்பும் விதமாக உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்திலிருந்து திரிபுராவின் அகர்த்தலாவுக்கு இந்திய விமானப்படையின் விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கிருந்து எல்லைப்பகுதி வழியாக அவர்கள் வங்கதேசத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தில்லியின் புறநகரில் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் என தி இந்து ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த 8 இந்நடவடிக்கை தொடர்பாக இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பிய வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் வங்கதேசத்திற்குள் மக்கள் அனுப்பப்படுவது குறித்து கவலையை வெளிப்படுத்தியிருந்தது. அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட திருப்பி அனுப்பும் வழிமுறைகளை பின்பற்றுமாறு இந்திய அரசை வங்கதேசம் வலியுறுத்தியிருந்தது. முன்னதாக கடந்த 4 குஜராத்தில் சிறைப்படுத்தப்பட்ட 200 பெண்கள், குழந்தைகள் உட்பட 300 ஆவணங்களற்ற குடியேறிகள் திரிபுராவிற்கு விமானம் வழியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து நில எல்லை வழியாக வங்கதேசத்திற்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த 1 வங்கதேசத்தில் பெரும் அரசியல் மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களின்படி இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக வசித்து வரும் வெளிநாட்டினர்கள் மீதான நடவடிக்கையினை மாநிலங்கள் தீவிரப்படுத்தின. இந்நடவடிக்கை காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது ஆயுததாரிகள் நிகழ்த்திய தாக்குதலுக்கு பிறகு மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது. இது மட்டுமின்றி மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா ஆகியவற்றில் வங்கதேச குடியேறிகள் சிக்கல் பல 10 நீடிக்கும் சிக்கலாக இருக்கிறது. இது SBS தமிழின் இந்திய தமிழக செய்திகளின் பின்னணி. உங்களிடம் இருந்து விடைபெறுவது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.